அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. மார்ச் மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் பிரிட்டனுக்கு வந்திருக்கும் இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேனாவுக்கு லண்டனில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்யும் தமிழ் அமைப்புகளின் கருத்துக்கள்.
உள்ளிவாய்க்காலில் இருந்து இடம்பெயர்ந்த சிறுவர்களில் இருந்து பெரியோர்கள் வரை எல்லாருடைய டீடைல்ஸுக்கும் எல்லாருக்குமே ஃபைல்ஸ்கள் இருக்கின்றன, அந்த லிஸ்ட் இருக்கின்றன. அந்த லிஸ்ட் பிடிவதற்கு இவர்களுக்கு 100 நாட்கள் தேவை.
இலங்கை கடற்பரப்பிற்குள் எல்லை தாண்டி வந்து மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்களை சுடுவதற்கு இலங்கை கடற்படைக்கு உரிமை உண்டு என்கிற இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் கருத்தை ஆதரிக்கும் இலங்கை வடபகுதி மீனவர் சங்க பிரதிநிதியின் செவ்வி.
நான் எத்தனையோ தடவைகள் இந்திய மீனவருக்கு 2010ஆம் ஆண்டுல இருந்து நாங்கள் கலைச்சு கொண்டுதான் இருக்கிறோம். எல்லை தாண்டி வருவதை கயவு செய்து நிப்பாட்ட வேண்டும். அதுக்காக பிரதமர் சொன்னதை நாங்கள் வித்தியாசமாக கலைக்க முடியாது. நாங்களும் அவர்
தஞ்சம் கோரிக்க வருபவர்களை ஆஸ்திரேலியா நடத்தும் விதம் குறித்து ஐநாவின் சித்திரவதைகளுக்கான சிறப்பு தூதுவர் கூறியிருக்கும் கருத்துக்கள் தொடர்பான செய்திகள், விளையாட்டரங்கம் ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பூபாலரத்னம் சீவகன் மற்றும் சங்கீதராஜன் ஆகியோர்.
யுக்ரைனிய மாகாணமான கிரைமியாவை ரஷ்யாவுடன் இணைப்பதற்கான உத்தரவை அங்கு துணைப்படையினர் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு சில வாரங்களுக்கு முன்னதாகவே தான் பிறப்பித்ததாக ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் முதல் தடவையாக ஒப்புக்கொண்டிருக்கின்றார். விரைவில் வர இருக்கின்ற ஒரு ஆவணப்படத்துக்காக அரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட முன்னோட்ட காட்சியில் கிரைமியாவை மீண்டும் ரஷ்யாவுடன் இணைப்பதற்கான உத்தரவை தான் எவ்வாறு பாதுகாப்பு பிரிவுகளுக்கு பிறப்பித்தார் என்று புட்டின் விளக்குகின்றார். கடந்த வருடம் பிப்ரவரியில் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதும் அடையாளம் தெரியாத படையினர் கிரைமியாவின் நாடாளுமன்றத்தை கைப்பற்றினார்கள்.
கிர்குக் நகரிலிருந்து இஸ்லாமிய அரசின் பயங்கரவாதிகளை வெளியேற்றும் நோக்கத்துடன் இராக்கில் உள்ள குர்திஷ் படையினர் புதிய தாக்குதல் நடவடிக்கை ஒன்றை தொடங்கியுள்ளனர். அந்த நகருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் நிலைகளிலிருந்து அவர்களை வெளியேற்றும் நோக்கிலேயே இந்த புதிய தாக்குதல் நடவடிக்கை தொடங்கியுள்ளது. இந்த நடவடிக்கைக்கு அமெரிக்கா தலைமையிலான கூட்டுப்படைகளும் வான் தாக்குதல்களை நடத்தின என்று குர்திஷ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பெஷ்மெர்கா என்று அறியப்படும் குர்திஷ் படைகள் கிர்குக் நகரை கடந்த ஆண்டு கோடைக்காலம் தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர். எண்ணெய் வளம் மிகுந்த பிராந்தியத்தின் மத்தியில் இருக்கும் கிர்குக் நகரம் குர்து மக்களுக்கு மிகவும் பெருமதியான ஒரு பரிசாக பார்க்கப்பட்டாலும் ஐஎஸ் அமைப்பின் பயங்கரவாதிகளின் தாக்குதல்களை தொடர்ந்தும் எதிர்கொண்டு வந்துள்ளது.
இந்தியாவின் நாகாலாந்து மாநிலத்தில் பாலியல் பலாத்காரம் செய்தார் எனும் சந்தேகத்தின் பேரில் கடந்த வாரம் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 42 பேர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதாக வடகிழக்கு இந்தியாவின் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். கலவரம் மற்றும் வன்செயலில் ஈடுபட்டமை, சட்டவிரோதமான வகையில் ஒருவரை தடுத்து வைத்திருந்தமை போன்ற குற்றங்களுக்காக அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று காவல்துறையினர் கூறுகின்றார்கள். சையத் ஃபரித் கான் என்னும் அந்த நபரின் கொலையுடன் தொடர்புடையவர்கள் என்று கருதப்படுகின்ற கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் மேலும் பல வழக்குகளை எதிர்கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாகாலாந்தின் சிறைச்சாலை ஒன்றில் இருந்த காரை பெரிய கூட்டம் ஒன்று அங்கிருந்து இழுத்து வந்து அடித்துக் கொண்டிருக்கின்றது. நாகாலாந்தைச் சேராத பெங்காலி மொழி பேசுகின்ற முஸ்லீம் என்பதனாலேயே தனது சகோதரர் இனங்காணப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்று கொல்லப்பட்டவர்களின் சகோதரர் கூறியிருக்கின்றார்.
ஆஸ்திரேலியாவில் சிட்னி நகரில் இந்திய பெண் ஒருவர் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் 2 நாடுகளின் அதிகாரிகளும் கண்டித்துள்ளனர். ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய நகரமான சிட்னியில் பூங்கா ஒன்றில் பிரபா அருண்குமார் என்ற பெண் சனிக்கிழமை குத்தி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவங்கள் தொடர்பில் ஆஸ்திரேலிய போலீசார் யாரையும் இதுவரை கைது செய்யவில்லை. ஆனால் இனத்வேஷத்துடன் சம்பந்தப்பட்ட தாக்குதலாக இதனை கருதுவதற்கான அறிகுறிகள் எதுவும் தெரியவில்லை என்று போலீசார் கூறுகின்றனர். இந்த கொலையால் மிகவும் வேதனை அடைந்துள்ளதாக இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கொடூரமான கோழைத்தனமான இந்த கொலையை புரிந்த குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த எல்லா விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று சிட்னி மாநில முதல்வர் கூறியுள்ளார்.
இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளுக்கு எதிரான சண்டையில் ஒரு ஜேர்மனிய பெண் கொல்லப்பட்டதாக சிரியாவில் இருந்து வருகின்ற செய்திகள் கூறுகின்றன. வடகிழக்கு சிரியாவில் சண்டையில் ஈடுபடுகின்ற குருது போராளிகளுடன் இவானா ஹாஃப்மன் என்ற அந்த பெண் இணைந்து சண்டையிட்டார் என்று செயற்பாட்டாளர்களும் குருது அதிகாரிகளும் தெரிவித்திருக்கின்றார்கள். 19 வயதான அவர் சனிக்கிழமை அன்று கொல்லப்பட்டார். இஸ்லாமிய அரசுக்கு எதிராக குருதுகளுடன் சேர்ந்து போரிட்ட பொழுது இறந்த முதலாவது வெளிநாட்டு பெண் இவராவார்.
சூரிய ஒளியால் இயங்கும் விமானம் ஒன்று உலகை சுற்றி வரும் சாதனை முயற்சியை இன்று அபுதாபியிலிருந்து தொடங்கியுள்ளது. ஒரு துளி எரிபொருளையும் பயன்படுத்தாமல் தனியே சூரிய சக்தியை மட்டுமே கொண்டு இந்த விமானம் இயங்கக்கூடியது. சோலார் இம்பல்ஸ் 2 என்ற பெயருடைய இந்த விமானம் தனியொரு நபர் மட்டுமே அமர்ந்து பயணிக்கக்கூடியது. அபுதாபியிலிருந்து ஒமான் நோக்கி சோலார் இம்பல்ஸ் 2 தனது பயணத்தை தொடங்கியது. 11 இடங்களில் இந்த விமானம் இடைக்கிடையே நிறுத்தப்பட்டு பயணத்தை தொடர உள்ளது. சூரிய சக்தி போன்ற மாற்று இயற்கை வள சக்திகளை எவ்வாறு பயன்படுத்த முடியும் என்பதை காட்டுவதே தமது நோக்கம் என்று விமான ஓட்டுநர் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார்.
இன்றைய செய்தியரங்கத்தில் இலங்கை தொடர்புடைய சர்வதேச செய்திகள். தஞ்சம் கோரி வருபவர்களை ஆஸ்திரேலியா நடத்தும் விதம் குறித்து ஐநாவின் சித்திரவதைகளுக்கான சிறப்பு தூதுவர் கூறியிருக்கும் கருத்துக்கள் தம்மை எரிச்சல் ஊட்டுவதாக இருப்பதாக ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபாட் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஆஸ்திரேலியாவின் நாட்டுக்கு வெளியிலான தஞ்ச கோரிக்கையாளர்களுக்கான தடுப்பு முகாம்களில் இருப்பவர்கள் நடத்தப்படும் விதம் சித்திரவதை குறித்த சர்வதேச சட்டங்களை மீறுவதாக இருப்பதாக ஐநா கூறியிருக்கிறது. இந்த ஐநாவின் அறிக்கையில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்று ஆஸ்திரேலியாவில் இருக்கும் அகதிகளுக்கான செயற்பாட்டாளரான பால விக்னேஸ் தொடர்பு கொண்டு கேட்டார் பூமாலரட்னம் சீவகன்.
இந்த அறிக்கையில வந்து ஹுவான் மெண்டேஸ் இந்த மனித உரிமைகளுக்கான தூதுவர் சில விடயங்களை குறிப்பாக சுட்டி காட்டியிருக்கிறார். மனுஷீவில் வைக்கப்பட்டவர்கள் உரிய முறையில நடத்தப்படவில்லை, அவர்களுக்குரிய வசதிகள் சரியாக செய்து கொடுக்கப்படவில்லை என்றது அவர் சொன்ன அந்த முதலாவது குற்றச்சாட்டு. இவர்கள் அங்கு கடுமையாக அதிகரித்து வரும் வன்முறைகளுக்கு உள்ளாகிறார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இது தவிர இந்த மனுஷீவில் நடந்த ஒரு வன்முறை சார்ந்த மோதல் ஒன்றின் போது நடந்த விடயங்கள் பற்றி சாட்சியம் அளித்த ரெண்டு பேரை வந்து அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்ததோட முறையற்ற விதத்திலே நடத்தினதாகவும் அது வந்து மனித உரிமைகள் மற்றும் அகதிகளுக்கான பிறனத்துக்கு முரணானது என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். இது தவிர அண்மை காலத்துல ஆஸ்திரேலியா இந்த கடல் சார்ந்த ஒரு சட்டம் ஒன்றை மாற்றி இருந்தது, அது கூட இந்த பிரகடனத்துக்கு முரணானது என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் அவர் சொல்லும்போது இந்த மனித உரிமைகள் அமைப்புக்கு ஆஸ்திரேலியா வழங்கியிருக்கிற அந்த வாக்குறுதிகளுக்கு மீறி பல விடயங்கள்ல வந்து இவர்கள் நடந்திருக்கிறார்கள். இதற்கு ஒத்து போவதற்கு இவர்கள் முற்படவில்லை என்றும் ஒத்துழைப்பு தருவதற்கு இவர்கள் தவறிவிட்டார்கள் என்றும் குறிப்பாக குற்றச்சாட்டுகளை இவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள்.
சரி, இந்த அடிப்படையில ஆஸ்திரேலிய அரசாங்க தரப்பினுடைய இந்த அறிக்கை குறித்த நிலைப்பாடு, அவர்கள் அந்த அறிக்கையை நிராகரித்திருக்கிறார்கள், அவர்களுடைய இந்த அறிக்கை குறித்த நிலைப்பாடு என்ன? ஆஸ்திரேலிய பிரதமர் ஏதோ சொல்லியிருக்கிறார் நினைக்கிறேன், அவர் என்ன சொல்லியிருக்கிறார்?
உடனடியாகவே இதை முழுமையாக ஆஸ்திரேலிய அரசாங்கம் நிராகரித்திருக்கிறது. ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் குடிவரவுக்கான அமைச்சரும் நிராகரித்திருக்கிறார். ஆஸ்திரேலியா சார்பில் பிரதம மந்திரி அல்லது பிரதமர் டோனி அபட் அவர்கள் சொல்லும் போது இது முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்றும் ஐக்கிய நாடுகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சார்ந்த அமைப்புகள் தங்களுக்கு பிரசங்கம் செய்கிறது தங்களுக்கு மிகுந்த எரிச்சலை ஊட்டுகிறது என்றும் அவர் குறிப்பாக சொல்லியிருக்கிறார். சொல்லும்போது நாங்கள் இந்த படகுகள் இந்த நாட்டுக்கு வருவதை தடுத்து நிறுத்தியிருந்தோம், இந்த படுகளை தடுத்து நிறுத்தியதன் மூலம் பல மரணங்கள் நடப்பதையும் தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். மிகவும் மனிதாபிமான மிக்க, மிகவும் ஒழுக்கமான, மிகவும் கருணைமிக்க ஒரு நடவடிக்கையாகவே இந்த படகுகளை நிறுத்தியதன் மூலம் 1200 பேருக்கு மேல இதுவரை மரணம் அடைந்த இந்த படகுகளை நிறுத்தியதன் மூலம் நாங்கள் செய்திருக்கிறோம். இதன் மூலம் ஆட்கடத்தல் வியாபாரத்தையும் இந்த அரசாங்கம் தடுத்து நிறுத்தியிருக்கிறது. ஆகவே அதுகளை குறிப்பாக சொல்லி இவ்வாறு இந்த மனிதாபிமான அடிப்படையில ஆஸ்திரேலிய அரசாங்கம் நடந்திருக்கிறது என்பதையும் அவர்கள் பாராட்டியிருந்தால் இந்த மனித உரிமைகள் ஆணையத்துக்கு ஒரு மதிப்பு, அவர் சொல்ற விஷயத்துக்கு ஒரு பெருமதி இருந்திருக்கும். அதை சொல்லாமல் அவர்கள் எங்களுக்கு பிரசங்கம் செய்ய பார்க்கிறார்கள். அப்படி ஒன்றும் இல்லை, நாங்கள் எந்த விதமான பிழைகளும் விடவில்லை. மனுஷீவுகள்ல உள்ளவர்களுக்கு சாப்பாடு, உடை மற்றும் மற்ற வசதிகள் எல்லாம் உரிய முறையில செய்யப்படுகின்றன. ஆகவே நாங்கள் இதை பற்றி அக்கறைப்படவில்லை என்ற அடிப்படையில பிரதமர் டோனி அபட் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்.
ஆஸ்திரேலியாவில் இருக்கும் அகதிகளுக்கான செயற்பாட்டாளரான பால விக்னேஸ்வரன். காமன்வெல்த் அமைப்பின் நிகழ்வுக்காக லண்டன் வந்திருக்கும் இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து லண்டனில் ஆர்ப்பாட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த எதிர்ப்பு நடவடிக்கைக்கு காரணம் என்னவென்று லண்டன் வெஸ்ட்மின்ஸ்டர் அபேயில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தும் பிரித்தானிய தமிழர் பேரவையின் ஊடக பொறுப்பாளர் சாம் சுதாவிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
அங்கே கைது செய்யப்பட்டவர்கள் முள்ளிவாய்க்காலிலே கைது செய்யப்பட்ட முக்கியமான அந்த அதாவது கம்ப்ரஹென்சிவ் லிஸ்ட், இந்த டிட்டேனிஸ் இந்த கம்ப்ரஹென்சிவ் லிஸ்டை அவர்கள் இதுவரை காலம் இன்னும் வெளியிடவில்லை. அத்துடன் அங்கே இன்னும் பல கைதுகள் நடைபெறணும், ஏர்போர்ட்டில் சரி அல்லது பல கைதுகள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. வந்திருக்கும் மைத்ரிபால சிறிசேனா சிறியவங்களுக்கும் இந்த நாட்டு மகாராணி மற்றும் பல நாட்டு தலைவர்களை இங்கே சந்திக்கின்றனர். ஆகவே எங்களுடைய மக்களுக்கு அங்கே ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு அல்லது அங்கே பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு உரிவு வரும் வரை தொடர்ச்சியான இந்த போராட்டம் இங்கே புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளில் குறிப்பாக பிரித்தானியாவில் நாங்கள் அதை தொடர்ச்சியாக செய்த வண்ணம் இருப்போம்.
ஆட்சி மாறி 50 நாட்கள் தான் கடந்திருக்கின்றன. இன்னும் அவர்களுக்கு கால அவகாசம் தேவைப்படுவதாக ஜனாதிபதி உள்ளிட்ட பிரதமர் உள்ளிட்ட அரசாங்க தரப்பு கூறி வருகின்றது. அவர்களுக்குரிய கால அவகாசத்தை கொடுக்காமலேயே தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்துவது சரியா என்கின்ற கேள்வியையும் அவர்கள் எழுப்புகிறார்கள்.
சாதாரண விஷயங்கள் இந்த லிஸ்டை விடுவதற்கு அவர்களுக்கு கால அவகாசம் தேவையில்லை. ஏனென்று சொன்னால் முள்ளிவாய்க்காலில் இருந்து இடம்பெயர்ந்து முள்ளிவாய்க்காலில் கைது செய்யப்பட்டவர்கள் நாங்கள் நவம்பர் மாதம் ஐநாவுக்கு தேவையான எவிடன்ஸ்களை கலெக்ட் பண்ணும்போது எங்களிடம் பல ஆதாரங்கள் உள்ளன. அங்கே ஆர்ஆர் இந்த இடத்தில் கைது செய்யப்பட்டவர்கள், கைது செய்யப்பட்டு அவர்கள் முகாம்களுக்கு உயிருடன் கொண்டு செல்லப்பட்டார்கள். அவர்களின் கதி என்ன? இப்படியான விஷயங்களுக்கு அங்கு நாட்கள் தேவையில்லை. ஏனென்று சொன்னால் முள்ளிவாய்க்காலில் இருந்து இடம்பெயர்ந்த சிறுவர்களில் இருந்து பெரியோர்கள் வரை எல்லாருடைய டீட்டெயில்ஸுக்கும் எல்லாருக்குமே ஃபைல்ஸ்கள் இருக்கின்றன, அந்த லிஸ்ட் இருக்கின்றன. அந்த லிஸ்ட் பிடிவதற்கு இவர்களுக்கு 100 நாட்கள் தேவை. மற்றும் மக்களை திருப்பி அவர்களுடைய காணிகள் நிலங்களில் அமர்த்துவதற்கு இவர்களுக்கு நேர கால அவகாசம் தேவையில்லை. ஏனென்று சொன்னால் இது சாதாரண விஷயம். ஆகவே இப்படியான விஷயங்களை கூட அவர்கள் செய்ய முன்வரவில்லை. இந்த ஆட்சியிலே நீங்க பார்த்தீர்கள் சொன்னால் பல ஆட்சிகள் அங்கே இருக்கின்றன, பல இனவாத கட்சிகள் இருக்கின்றன. ஆகவே இவர்கள் எல்லாருமே தொடர்ச்சியாக எங்களுடைய மக்கள் மீது ஒரு இனப்படுகொலையை புரிந்து வந்தவர்கள்.
யுத்தம் நிறைவடைந்த காலப்பகுதியில் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச இனிமேலும் அரசாங்கத்தில் இல்லை. காமன்வெல்த் அமைப்பின் தலைமை பொறுப்பில் இருந்த அவர் இனிமேலும் அந்த பொறுப்பில் இப்போது இல்லை. அதற்கு பதிலாக புதிய ஜனாதிபதி, புதிய காமன்வெல்த் தலைவர் இங்கு வருகிறார். பிரிட்டனுக்கு வரவேண்டிய தேவை இருக்கிறது, அவர் வருகிறார். தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்கத்தின் எந்த ஒரு பிரதிநிதி வந்தாலும் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது என்கின்ற நடவடிக்கை மூலம் அங்கே இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சிகளை அது இப்படியான நடவடிக்கைகள் பாதிக்கும் என்கின்ற ஒரு விமர்சனமும் உள்நாட்டில் இருக்கின்ற தமிழ் தலைவர்களாலேயே முன்வைக்கப்பட்டு வந்திருக்கிறது. இது பற்றி உங்கள் கருத்து என்ன?
நாங்கள் ஏற்பாடு செய்த ஆர்ப்பாட்டத்தை கூட நிறுத்துமாறு பல வழிகளில் எங்களுக்கு பல அழுத்தங்கள் தரப்பட்டிருந்தன. ஆனால் 1948 மாறி மாறி வரும் ஆட்சிகள் தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வோ அல்லது அங்கே படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கான நிரந்தரமான ஒரு தீர்வோ அங்கே கிடைக்கப்பெறவில்லை. ஆகவே புலம்பெயர்ந்து வாழும் மக்களுடைய எங்களுடைய கடமை வந்து நாங்கள் இந்த போராட்டத்தை சர்வதேச மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. ஆகவே அங்கே ஒரு அரசியல் தீர்வு என்றது அது அந்த நாட்டில் இருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்றவர்கள் அங்கே அதை அந்த விஷயத்தை அவர்கள் அழைக்க வேண்டும். நாங்கள் அக்கௌண்டபிலிட்டிக்கு கொல்லப்பட்டவர்களை அப்படியே விட்டு அவர்களுக்கான தீர்வு இல்லாமல் நாங்கள் அப்படியே கண்மூடிக்கொண்டு இருக்கிறாது. ஆகவே அதுக்கான ஒரு தீர்வு வரும் வரை நாங்கள் தொடர்ச்சியான இந்த போராட்டத்தை புலம்பெயர்ந்து வாழ நாடுகளில் செய்து கொண்டே இருக்க வேண்டும்.
ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்சவை தோற்கடிப்பதற்காக பெருவாரியான தமிழ் பேசுகின்ற மக்கள் வாக்களித்திருந்தார்கள். அவர்களுடைய வாக்கு பலத்தில் தான் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக வந்திருக்கிறார் என்று கூட கூறப்படுகிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய இந்த போராட்டங்களுக்கு அங்கே இலங்கையில் இருக்கின்ற தமிழர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஆதரவு கிடைக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்?
ஆனாலும் இன்று அங்கு என்ன நடைபெறுகின்றன, அங்கு உள்ள மக்களே அந்த போராட்டத்தில் இறங்கிவிட்டார்கள். என்ன காரணம் என்று சொன்னால் இவர்கள் வந்து எங்களுடைய மக்களுக்கான ஒரு சாதாரண விஷயங்களை கூட அவர்கள் செய்யவில்லை. அதனால் தான் உங்களுக்கு தெரியும் இந்த பல்கலைக்கழகமாக இருக்கலாம், யாழ்ப்பாணம், திருவோணமலை, கொழும்பு போன்ற இடங்களில் பல ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன. ஏன்னா அந்த அங்கே அந்த மக்கள் 6 வருடம் ஆகியும் தன்னுடைய கணவன் எங்கே, தன்னுடைய பிள்ளைகள் எங்கே, அப்படியான சின்ன விஷயங்களை கூட இவர்கள் செயலில் இன்னும் செய்யவில்லை 50 நாட்களில்.
பிரித்தானிய தமிழர் பேரவையின் ஊடகப் பொறுப்பாளர் சாம் சுதா. இலங்கை கடற்பரப்பிற்குள் எல்லை தாண்டி வந்து மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்களை சூழுவதற்கு இலங்கை கடற்படைக்கு உரிமை உண்டு என்று இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தமிழக தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் கருத்து தெரிவித்திருந்தார். அந்த கருத்து குறித்து யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாஜங்களின் சம்மேளன தலைவர் அந்தோணி பிள்ளை எமிலியான் பிள்ளையிடம் கருத்து கேட்டார் மாணிக்க வாசகம்.
இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் எல்லை தாண்டி வர்றதைக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது என்று சொல்லி நான் அறிந்திருக்கின்றேன். ஆனால் அவர்கள் இலங்கை அரசு அப்படி ஒரு முடிவு எடுத்ததை பற்றி நான் வரவேற்கிறேன். ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் எத்தனையோ தடவைகள் இந்திய மீனவருக்கு நாங்கள் சொல்லி இருக்கின்றோம், கதைச்சிருக்கின்றோம். 2010 இருந்து நாங்கள் கதைச்சு கொண்டுதான் இருக்கிறோம். உங்களுடைய எல்லைக்குள்ள நின்று கொள்ளுங்க ஐயா, எங்களுடைய எல்லைக்குள்ள தடை செய்யப்பட்ட தொழில்கள் தங்குசி வேலையெல்லாம் இந்திய நாட்டு படகு வந்து தொழில் செய்கிறார்கள். அதே நேரத்தில் பாரிய படகான இழுவை படகு ரெட்டமடி வேலை பாவிச்சு எங்களுடைய வளங்கள், எங்களுடைய தொழிலாளிகளுடைய தொழில் உபகரணங்கள், பல கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை அழித்து கொண்டு போறார்கள் ஐயா. ஆனால் அவர்கள் தங்கள் இந்த நாட்டில அடிச்சு அழிச்சு கட்டாந்தரையாக்கி எமது நாட்டுக்குள்ளே இலங்கை கடலுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இப்படியே தொடர்ந்து செய்வார்கள் என்றால் எங்கட வளவும் அதே நிலைக்கு அழிக்கப்பட்டு எமது பின் சந்ததியினர் பிச்சு எடுக்க வேண்டிய நிலைதான் வரும். ஆகவேதான் அந்த தொழிலை அவர்கள் நிறுத்த வேண்டும். இல்லையாக இருந்தால் எல்லை தாண்டி வருவதை கயவு செய்து நிப்பாட்ட வேண்டும். அதுக்காக எமது பிரதமர் சொன்னதை நாங்கள் வித்தியாசமாக கலைக்க முடியாது. நாங்களும் அவரோடு தான் ஒத்து ஓட வேண்டும். இலங்கை மகன் இலங்கை தலைவர் ஒருவர் இப்படி அறிக்க விட்டிருக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் அதற்கு ஏற்றுக்கூடாது. அவர்கள் எல்லை தாண்டி வருவதை நிறுத்தி அவர்கள் தங்கட கடலுக்குள்ளே அந்த தொழிலை செய்து கொள்ளலாம். அதுக்கு நாங்கள் எந்த ஆட்சேபனையும் இல்லை.
நீங்களும் கடத்தொழில் செய்கிறீங்கள், அந்த தமிழக மீனவர்களும் கடல்ல தொழில் செய்கிறார்கள். இதுல வந்து நீங்க சொன்ன மாதிரியான ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதனை நாகரிகமான முறையில கலந்துரையாடி ஒரு பேச்சுவார்த்தைகள் நடத்தி ஏதாவது ஒரு வகையில அரசியல் ரீதியாக தீர்த்து கொள்ள வேண்டும். அதை விடுத்து ஆயுதத்தை பயன்படுத்தித்தான் அதற்கு முடிவு காண வேண்டும். அவ்வாறு செய்வது சரி என்று சொல்லுவது, அதுவும் ஒரு நாட்டின் பிரதமர் என்ற ஒரு அரசியல் தலைவர் அப்படி சொல்லுவதும், அதனை நீங்கள் வரவேற்பதும் ஒரு நாகரிகமான செயலாக தெரியலையே.
அப்படி என்னையா நாங்கள் சொல்றோம் என்று சொன்னால் எல்லா காண்டாமலுக்கு அதற்கு தொழில் செய்ய சொல்லித்தான் சொல்றோம். இல்லை தாண்டுவது என்று சொல்லி நாங்கள் 2010 சொல்லி 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 முடியாமலுக்கு 8 கட்டக்காடு பிரதேசத்திலே ரோலர்களில் இருந்து பெட்ரோல் குண்டு அடிச்சிருக்கணும், ஈயத்தால் எரிஞ்சிருக்கணும், சங்குகளால் எரிஞ்சி எங்களுடைய இலங்கை தொழிலாளிகளை வந்து காயப்படுத்தி இருக்கிறார்கள் 5-6 இதை கூட நாங்கள் சொல்லி இருக்கின்றோம். அது நடந்ததன் பின்னே எப்படியான ஒரு தீர்மானம் ஒன்று வந்திருக்கு. இதை நாங்கள் அநாகரிகமான செயல் என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் சொல்ல சொல்ல கேட்க அரசாங்கள் அதற்கு மானியமோ இல்லாத திட்டத்தினாலும் செய்யவில்லை. ஆகவேதான் நாங்கள் சொல்றோம் எங்களை என்ன தாண்டக்கூடாது, எங்களை அதிபர் வந்து இப்படியான தீர்மானத்தை எடுத்தார் என்று சொன்னால் அதை நாங்கள் வேண்டாம் என்று சொல்லிடலாம். நீங்கள் எங்களை மீனவரை கூட தென்னிலங்க மீனவர்கள் இந்தியா எல்லைக்குள்ள வந்துட்டு கைது செய்வீங்க, அப்ப ஏனையா கைது செய்வீங்க, எங்களை மீனவரையும் துன்புறுத்துவீங்க, எங்களை படகுகளையும் பறவை செய்திருக்கிறீங்களே. ஆகவேதான் நாங்கள் சொல்றோம் இதற்கு தீர்வு எல்லை தாண்டுவதை நிறுத்தினால்தான் தீர்வு சரியாக இருக்கும்.
பேச்சுவார்த்தையின் மூலமாக அந்த மாதிரியான ஒரு தீர்வு அடையலாம் அல்லவா?
அமைதியான முறையில நாங்கள் தீர்த்து கொள்வோம் என்றுதான் விரும்புகிறோம். ஆனால் நாங்கள் இருக்கிற தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடிய நிலையிலே இருக்க வேணும். இதுக்காகத்தான் நாங்கள் 2010 நாங்கள் பேச்சுவார்த்தைகளை விட்டு கொடுத்த நாங்கள் கொடுத்து நாங்கள் கதைச்சு எங்களுடைய ஒப்பந்தம் என்னென்ன இருக்குது. ஆனால் அதே போல நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தையை இருபகுதியாரும் சேர்ந்து செய்வதாக இருந்தால் இதய சுத்தியோட கள்ளம் கபடம் இல்லாமலுக்கு பேசி ஒரு தீர்வுக்கு வருவது என்று சொன்னால் நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். பேச்சுவார்த்தை மட்டுமல்ல, இரு அரசாங்கங்களும் அதிலும் முக்கியமாக இந்திய மீனவர்கள் தீர்மானத்தை நிறைவேற்றுவதில் சரியான முறையில் அவர் கடைபிடிப்பார்களாக இருந்தால் நாங்களும் அதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமான முறையில் ஒரு தீர்வு வருவோம்.
யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் தமிழ் தலைவர் அந்தோணி பிள்ளை, எமிலியான் பிள்ளை. இலங்கையின் முன்னாள் பாதுகாப்புச் செயலாளர் கோத்தாபய ராஜபக்ஷ நாட்டை விட்டு வெளியேற முடியாதபடி நீதிமன்றம் ஒன்று தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ உட்பட சில அதிகாரிகளின் வெளிநாட்டு பயணங்களை தடை செய்யும் உத்தரவொன்றை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. போலீசார் விடுத்த வேண்டுகோளொன்றுக்கு அமையவே காலி மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதன்படி முன்னாள் கடற்படை தளபதி சோமதிலக திசாநாயக்கவின் வெளிநாட்டு பயணங்களும் தடை செய்யப்பட்டுள்ளது. காலி கடற்பகுதியில் மிதக்கும் ஆயுத களஞ்சியம் ஒன்றை அண்மையில் போலீசார் கண்டுபிடித்தனர். இந்த விசாரணைகளுக்கு அமையவே முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ உட்பட சில அதிகாரிகளின் வெளிநாட்டு பயணங்களை தடை செய்வதற்கு தீர்மானித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை ராணுவத்திலிருந்து தப்பியோடிய நபர்களை சேவையில் அமர்த்தியதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா மற்றும் அவரது செயலாளர் சேனகடி சில்வா ஆகியோரை விடுதலை செய்யுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. இதன்படி தனக்கு எதிராக சுமத்தப்பட்ட பொய் குற்றச்சாட்டுகள் நிர்மூலமாக்கப்பட்டதாக தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட பின்பு ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்த முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் சரத் பொன்சேகா தெரிவித்தார்.
அப்படின் சாதாரண யுக்தி இஷ்டம் வேணும் கூட அப்படி தண்ணா தவ கட்டியாக்கி இன்னவா
கடந்த 2010 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் சமயம் ஜெனரல் சரத் பொன்சேகா இராணுவத்திலிருந்து தப்பியோடிய 10 நபர்களை சேவையில் அமர்த்தியதாக குற்றம் சாட்டி சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்தார். ஆயினும் இன்று சாட்சியமளித்த ஜெனரல் சரத் பொன்சேகாவின் பாதுகாப்பு அதிகாரியாக கடமையாற்றிய மேஜர் பிரசாத் பண்டார கடந்த 2010 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் சமயம் அப்போது பொது வேட்பாளராக கடமையாற்றிய ஜெனரல் சரத் பொன்சேகா இராணுவத்திலிருந்து தப்பியோடிய எந்தவொரு நபரையும் சேவையில் அமர்த்தவில்லை என்று தெரிவித்தார். இந்த சாட்சியின்படி எதிரிகளுக்கு எதிராக வழக்கு விசாரணையொன்றை முன்கொண்டு செல்வதற்கு முடியாதென்று தெரிவித்த எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் எனவே அவர்களை விடுதலை செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்தார். இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட நீதிபதி தேவிகா தென்னக்கோன் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாத காரணத்தினால் அவர்களை விடுதலை செய்வதாக அறிவித்தார்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
அடுத்து சர்வதேச செய்தி ஒன்று. சீனாவின் ஒரு குழந்தை கொள்கையில் இருந்து தப்பித்துக் கொள்ளவும் பிறக்கப் போகும் தமது குழந்தைக்கு அமெரிக்க குடியுரிமையை பெறவும் அமெரிக்காவுக்கு குழந்தைகளை பிரசவிக்க மட்டுமே செல்லும் சீன பெண்களின் பிரசவ சுற்றுலா பற்றி பிபிசி ஒரு ஆய்வை மேற்கொண்டது. அனைத்து வசதிகளும் உள்ளடங்கிய இப்படியான பிரசவ சுற்றுலாக்களை ஏற்பாடு செய்ய பல்லாயிரக்கணக்கான டாலர்களை அறவிடும் நிறுவனங்களுக்கு எதிராக கலிபோர்னியாவின் நிர்வாகம் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. லாஸ் ஏஞ்சலிஸிலிருந்து அலெஸ்டர் லெய்த்ஹிட் அனுப்பிய செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் சீவகன்.
ஆதாரங்களை தேடி மத்திய அரசு அதிகாரிகள் டசின் கணக்கான குடியிருப்புகளில் தேடுதல் நடத்துகின்றார்கள். அமெரிக்க பிரஜையாக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வருகின்ற சீன பெண்களின் பிரசவ சுற்றுலா என்பதற்கு எதிரான அவர்களது மாபெரும் தேடுதல் வேட்டை இது. சீன பெண்கள் அமெரிக்காவில் குழந்தைகளை பெற வருவது தவறல்ல, ஆனால் பொய்யான காரணம் சொல்லி விசா பெறக்கூடாது.
இவர்களுக்கு பொய் சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே அவர்கள் இங்கு வந்ததற்கான நோக்கத்தை சோதிக்க வேண்டும்.
பிரசவத்துக்காக வந்தவர்கள் தங்கும் விடுதிகளை தேடும் நடவடிக்கைக்கு லாஸ் ஏஞ்சல்ஸில் எல்லையில் இருக்கின்ற இடங்களில் உள்ளூர் சட்டத்திறனி தலைமை தாங்குகின்றார்.
இவைத்தான் பிரசவ ஹோட்டல்கள். இங்கு 2-3 அறைகளை பிரசவ பெண்களுக்கு வாடகைக்கு விடுகிறார்கள். சீனாவில் இருந்து இங்கு வந்து பிள்ளைகளை பெற்று அவர்களுக்கு இரட்டை குடியுரிமை பெறும் பெண்கள் அவற்றில் தங்குகிறார்கள்.
அவர் அடையாளம் காட்டிய ஒரு வீட்டின் உரிமையாளர் கேமராவை பயன்படுத்த அனுமதிக்கவில்லை. ஆனால் நண்பர்கள் இங்கு வந்து குழந்தையை பெற்று தமது குழந்தைகளுக்கு அமெரிக்க கடவுச் சீட்டை எடுத்துச் செல்லுகின்றார்கள் என்று அவர் கூறுகின்றார். ஒரே வீட்டில் பல்வேறு கர்ப்பிணி பெண்கள் தங்கியிருப்பதை தான் கண்டதாக அண்டை வீட்டுக்காரர் கூறுகின்றார்.
They're just here for a brief time till they have children and then they leave and then within the same day other families move in.
குழந்தைகளை பெறுவதற்காக கொஞ்ச காலம்தான் அவர்கள் இங்கே இருப்பார்கள், பின்னர் போய்விடுவார்கள். அதே நாளில் இன்னும் ஒரு குடும்பம் வந்துவிடும். ஆகவே எமது சட்டத்தில் குடியுரிமை பெறுவதற்காக உள்ள வசதிகளை வாய்ப்புகளை அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள்.
சில குடும்பங்கள் தங்களை அடையாளம் காட்ட மறுக்கவில்லை, ஆனால் சீனாவின் ஒரு குழந்தை மாத்திரம் என்ற கொள்கைதான் அதற்கு காரணம்
என்கின்றார்கள்.
சீனாவில் 2வது குழந்தையை பெற முடியாது என்பதால் நான் என்னுடைய குழந்தையை பெற இங்கு வந்தேன். அமெரிக்க கடவுச்சீட்டு முக்கியமல்ல.
அதேவேளை குடியுரிமையை பெறுவதற்கான அவலம் பலமாக இருக்கின்றது என்று வேறு சிலர் ஒப்புக்கொள்கின்றார்கள். தமது குழந்தை அமெரிக்க கடவுச்சீட்டை வைத்திருந்தால் அது வளர்கின்ற பொழுது எங்கு எப்படி வாழ்வது என்பதை அது தானே தீர்மானிக்கலாம் என்று இவர் கூறுகின்றார். ஆனால் 3 பேரை கடந்த 1 வருடமாக புலனாய்வாளர்கள் விசாரித்து வருகின்றார்கள். அதன் மூலம் சட்டத்தில் இருக்கின்ற ஓட்டையை அடைக்க அவர்கள் முயற்சிக்கின்றார்கள்.
லாஸ் ஏஞ்சலிஸிலிருந்து அலெஸ்டர் லெய்த் அனுப்பிய செய்திக்குறிப்பை தமிழ் தந்தவர் சீவகன். அடுத்ததாக விளையாட்டரங்கம் தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய விளையாட்டு அரங்கத்தில் முதலாவதாக கிரிக்கெட் செய்திகள். ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து இணைந்து நடத்தும் 2015 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வங்கதேச அணியிடம் தோற்ற இங்கிலாந்து அணி காலிறுதி சுற்றுக்கு முன்னேற முடியாமல் போட்டியிலிருந்தே வெளியேறியுள்ளது. இரு அணிகளுக்குமே மிகவும் முக்கியமாக கருதப்பட்ட இந்த போட்டியில் வங்கதேச அணி இங்கிலாந்து அணியை 15 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றது. அடிலைடு ஓவலில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் முதலில் ஆடிய வங்கதேச அணி தமது 50 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 275 ஓட்டங்களை எடுத்தது. அந்த அணியின் சார்பில் மஹமதுல்லா சிறப்பாக ஆடி சதம் அடித்தது இன்றைய ஆட்டத்தின் சிறப்பம்சமாகும். தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து அணி 48.3 ஓவர்களில் 260 ஓட்டங்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து போட்டியிலிருந்து வெளியேறியது. இங்கிலாந்து அணியின் சார்பில் இயன் பெல்லும் பட்லரும் தலா 60 ஓட்டங்களுக்கு மேல் பெற்றாலும் அணியின் தோல்வியை அவர்களால் தடுக்க முடியவில்லை. வங்கதேச அணி இந்த ஆட்டத்தின் தொடக்கத்திலிருந்தே மிகவும் பாதுகாப்பாக ஆடினார்கள். முஷாஃபிகுர் ரஹீம் மற்றும் மஹமுதுல்லா ஜோடி பொறுமையாகவும் உறுதியாகவும் ஆடியது வங்கதேசத்துக்கு வலுவான ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுத்தது. காலிறுதி போட்டிக்கு கூட தகுதி பெறாமல் உலகக்கோப்பை போட்டியிலிருந்து தாங்கள் வெளியேற்றப்பட்டுள்ளது மிகவும் ஏமாற்றம் அளிக்கிறது என்று இங்கிலாந்து அணியின் தலைவர் ஓயன் மார்கன் போட்டிக்கு பிறகு தெரிவித்தார். தமது அணியில் இடதுகை வேகப்பந்து வீச்சாளர்களும் சுழற்பந்து வீச்சாளர்களும் இல்லாதது பெரியதொரு பின்னடைவு என்று கூறியுள்ள இங்கிலாந்து தலைமை பயிற்சியாளர் பீட்டர் மூர்ஸ், இங்கிலாந்தில் கூட அவ்வகையான வீரர்கள் இல்லாதது பெரும் குறை என்றும், ஒருநாள் போட்டிகளில் திறமையாக ஆடக்கூடிய வீரர்கள் இங்கிலாந்து அணியில் மிகவும் குறைவாகவே உள்ளனர் என்றும் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதேவேளை தமது அணியினர் முழு திறமையுடன் விளையாடினால் எந்த அணியையும் வெல்ல முடியும் என்பதற்கு இன்றைய ஆட்டம் ஒரு உதாரணம் என்று வங்கதேச அணியின் வெற்றிக்கு பெரிதும் உதவி புரிந்த மஹமுதுல்லா கூறினார். இங்கிலாந்தை வங்கதேச அணி வீழ்த்தியதன் மூலம் இலங்கையும் இந்த போட்டியின் காலிறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. வங்கதேச அணியின் வெற்றியை அடுத்து ஏ பிரிவில் 4வது இடத்தை இலங்கை பெற்றுள்ளது. இலங்கை அணி பி பிரிவின் முதலிடத்தை பெறும் அணியுடன் காலிறுதி ஆட்டத்தில் மோதும். அந்த ஆட்டம் சிட்னி கிரிக்கெட் மைதானத்தில் மார்ச் மாதம் 18ஆம் தேதி நடைபெறும். வங்கதேச அணி மார்ச் மாதம் 19ஆம் தேதி பி பிரிவில் 2வது இடத்தை பெறும் அணியை எதிர்த்து மெல்பர்ன் நகரில் விளையாடும். நடைபெற்று வரும் இந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் காலிறுதிக்கு ஏ பிரிவிலிருந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகியவை தகுதி பெற்றுள்ள நிலையில் அந்த வரிசையில் இப்பொழுது வங்கதேசமும் இலங்கையும் இணைந்துள்ளன. பி பிரிவில் விளையாடி வரும் இந்திய அணியும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. ஆனால் அவர்கள் யாரை எதிர்த்து எங்கு விளையாடுவார்கள் என்பது இன்னும் முடிவாகவில்லை. அடுத்து சைக்கிளிங் விளையாட்டுப் போட்டியில் ஊக்க மருந்து பயன்பாடு பெரிய அளவில் வியாபித்துள்ளது என்று சர்வதேச சைக்கிளிங் சம்மேளனத்தால் நியமிக்கப்பட்ட சுயாதீன விசாரணை குழு தெரிவித்துள்ளது குறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பு, தமிழில் சங்கீதா ராஜன்.
உலக அளவில் சைக்கிள் ஓட்டும் போட்டிகளில் தொடர்ச்சியாக ஊக்கமருந்து பயன்பாடு இருந்துள்ளது என்றும், அதை தடுக்க தாங்கள் இன்னமும் சிரமப்பட வேண்டியுள்ளது என்றும் சர்வதேச சைக்கிள் போட்டிகளுக்கான சம்மேளனம் தெரிவித்துள்ளது. கடந்த ஒரு வருட காலமாக இது தொடர்பில் நடத்தப்பட்ட விசாரணை அறிக்கை தொழில் முறையில் சைக்கிளிங் விளையாட்டுப் போட்டியில் ஈடுபடுபவர்களில் 90% இன்னமும் தடை செய்யப்பட்ட ஊக்க மருந்துகளை பயன்படுத்துகிறார்கள் என கருத்து தோன்றுகிறது என்று கூறுகிறது. அந்த விசாரணையில் சைக்கிள் ஓட்டுபவர்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றும் வழிகளை கடைபிடிக்கிறார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதேவேளை தொழில்முறை சாரா வகையில் சைக்கிள் போட்டிகளில் பங்கு பெறுபவர்களிடையே ஊக்க மருந்து பயன்பாடானது மிகவும் பெரிய அளவில் காணப்படுகிறது என்றும் அந்த விசாரணை அறிக்கை எச்சரித்துள்ளது. சுயாதீனமான ஆணைக்குழு ஒன்றால் நடத்தப்பட்ட இந்த விசாரணை சைக்கிள் ஓட்டும் விளையாட்டை சர்வதேச அளவில் நிர்வகிக்கும் சம்மேளனமானது இப்பிரச்சினை குறித்து உரிய கவனம் செலுத்தாமல் பாராமுகமாக இருந்துள்ளது என்று குற்றஞ்சாட்டுகிறது. சர்வதேச சைக்கிள் போட்டிகள் சம்மேளனம் ஊழல் புரிந்துள்ளது எனும் குற்றச்சாட்டை இந்த விசாரணை குழு நிராகரித்துள்ள அதேவேளை, அந்த அமைப்பு பல விஷயங்களில் செயல்பட தவறியுள்ளது என்று கூறி அதை கண்டித்துள்ளது. சர்வதேச சைக்கிள் போட்டிகள் விளையாட்டு சம்மேளனத்தில் நிர்வாக குறைபாடுகள், வெளிப்படைத்தன்மை இல்லாத சூழல் போன்றவை பெருமளவில் காணப்படுகின்றன என்று அந்த அறிக்கை கடுமையாக விமர்சித்துள்ளது. லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங் போன்றவர்கள் செய்த முறைகேடுகளை கூட சர்வதேச சம்மேளனத்தால் கையாள முடியாத நிலை காணப்பட்டது எந்த அளவுக்கு அந்த அமைப்பின் செயல்பாடு இருந்தது என்பதற்கு உதாரணமாக இருக்கிறது என்று அந்த அறிக்கை கூறுகிறது. விளையாட்டை நேர்மையாக நடத்த முயற்சிப்பதை விட சைக்கிளிங் விளையாட்டின் கௌரவத்தை காப்பாற்றவே அதிகமான நடவடிக்கைகளை எடுத்தனர் என அந்த சுயாதீனமான விசாரணை குழு தெரிவித்துள்ளது. விளம்பரதாரர்களின் ஆதிக்கம் சைக்கிளிங் விளையாட்டில் பெரிய அளவில் உள்ளது. அவர்கள் தாங்கள் விரும்பிய வகையில் அணிகளை கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர். அவர்கள் வசதிக்காக சட்டத்திட்டங்கள் வளைக்கப்படுகின்றன என்று கூறியுள்ள அந்த விசாரணை அறிக்கை, அந்த விளையாட்டின் சர்வதேச சம்மேளனம் இதை களைய முற்படாமலும் ஊக்க மருந்து பயன்பாட்டுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்காமலும் இருந்துள்ளது மிகவும் வருத்தமளிக்கும் விஷயம் என அந்த விசாரணை அறிக்கை கூறுகிறது. அந்த விளையாட்டின் சர்வதேச சம்மேளனமே
இதற்கெல்லாம் உடந்தையாக இருந்துள்ளார்களோ எனும் சந்தேகமும் இதன் மூலம் எழுந்துள்ளது என அந்த விசாரணை அறிக்கை தெரிவித்துள்ளது.
செய்தி குறிப்பை தமிழில் தந்தவர் சங்கீதா ராஜன்.
விளையாட்டரங்கம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.